2023 வருடம் மார்ச் மாத தென்றலிதழில் அலமாரி பகுதியில் எழுத்தாளர் சாவி அவர்கள் எழுதியது. பாதரட்சை விஷயம். தினமும் பிரார்த்தனை முடிந்த பிறகு காந்திஜி சிறிது நேரம் வயல்வெளியில் உலாவிவிட்டு தமது குடிலுக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அன்று ஸ்ரீநகரில் பிரார்த்தனை. மகாத்மாஜியுடன் உலாவுவதற்கு இன்னும் சிலரும் சென்றார்கள். நானும் கும்பலோடு சேர்ந்து கொண்டேன். உலாவும் போது காந்திஜியின் பாதங்களை கவனித்தேன். அப்போதுதான் காந்திஜியின் பாதங்களில் புண் என்கிற விஷயம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இருந்தாலும் மகாத்மாஜி அதை சற்றும் பொருட்படுத்தாமல் காடு மேடுகளிலெல்லாம் காலில் செருப்பு அணியாமலே நடந்து கொண்டிருந்தார். காந்தி மகாத்மா வெறும் காலுடன் நடந்து போகும் காட்சியை கண்ட என் மனம் சொல்லனாத வேதனைக்குள்ளாயிற்று. ஆஹா, உலகம் போட்டும் உத்தமனான மகாத்மாஜி கல்லிலும் பனித்துளிகள் நிறைந்த சில்லண்டு களிமண் தரையிலும் கால் கடுக்க நடந்து செல்லும் போது நாம் மட்டும் செருப்புடன் நடந்து செல்வதா என்று ஓர் எண்ணம் உண்டாயிற்று. தட்சணமே என்னுடைய காலில் இருந்த செருப்புகளை கழட்டி கையில் இருந்த கித்தான் பைக்குள் போட்டுக்கொண்டேன். என்னுடைய செருப்புகளில் ஒன்று அந்த சமயம் அறிந்து போயிருந்தது என்பதையும், அது என்னுடன் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியிருந்தது என்பதையும் நேயர்களுக்கு காதோடு சொல்லி வைக்கிறேன். வாபஸ் ஆனார். போகும் வழியில் மகாத்மாஜி ஏன் செருப்பு அணிவதில்லை என்று நண்பர் மாணிக்க வாசகம் அவர்களிடம் விசாரித்தேன். மகாத்மாவிடம் பரமபக்தி கொண்ட பஞ்சாபி சோல்ஜர் ஒருவர் ஒருமுறை மகாத்மாஜியை தரிசிப்பதற்காக நவகாளிக்கு வந்திருந்தார். காந்திஜி வெறும் காலுடன் யாத்திரை செய்கிறார் என்ற செய்தியை பத்திரிகையிலேயே படித்த அந்த நண்பர் மகாத்மாவின் உபயோகத்துக்கென்று கையோடு ஒரு ஜதை மிதியடிகளையும் வாங்கி வந்திருந்தார். அந்த பாதரட்சைகளை மகாத்மாவிடம் தந்து, தாங்கள் இதை அணிந்து கொள்ள வேண்டும், இது தங்களுக்கு நானிடும் அன்பு கட்டளை என்று கூறினார். காந்திஜி சிரித்து கொண்டே ஏன் என்று கேட்டார். தாங்கள் இந்த தேசத்தின் 40 கோடி மக்களுக்கும் பொது சொத்து. தங்களுடைய வயோதிக தசையில் இப்படி செருப்பின்றி வெறுங்காலுடன் நடந்து செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். இது விஷயத்தில் தங்களுடைய இஷ்டப்படி விட நாங்கள் தயாராக இல்லை. ஆகையால் தாங்கள் இதை அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று ஒரு போடு போட்டார். ஆனால் காந்திஜியோ, இந்தியாவில் 40 கோடி மக்களும் ஒரு ஏழை எளியவர் கூட பாக்கி இல்லாமல் செருப்பு அணிந்து கொள்ளும் காலம் ஏற்படும் போது நானும் அணிந்து கொள்வேன், அதுவரை வெறுங்காலுடனே தான் நடப்பேன் என்று கண்டிப்பாக மறுதளித்து விட்டார். எனவே அந்த பஞ்சாபி சோல்ஜர் அதற்கு மேல் பேச வழியின்றி மகாத்மாஜியிடமிருந்து வெற்றிகரமாக வாபஸ் ஆகிவிட்டார் என்று மாணிக்க வாசகம் கதையை முடித்தார். இதற்குள் பொழுது போய்விட்டதால் நாங்கள் எங்கள் குடிசையை நோக்கி வெற்றிகரமாக வாபஸ் ஆனோம். கேள்வியும் பதிலும். அவதார புருஷனான காந்தி மகான் தமது அஹிம்சா யாத்திரையின் நோக்கம் என்னவென்பதை பற்றியும், தம்முடைய நோக்கம் வெற்றி பெறாவிட்டால் அதற்கு யார் பொறுப்பாளி என்பதை பற்றியும் 4-5 தினங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் மிகவும் தெளிவாக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அது வருமாறு. என்னுடைய லட்சியங்களுக்கு கீழ் வங்காளத்தில் கடும் சோதனையே ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன் இத்தகைய ஒரு பெரிய சோதனையில் ஈடுபட்டதில்லை. இந்த பரீட்சையில் தேராவிட்டால் அது நான் கடைபிடித்து வரும் அஹிம்சா தர்மத்துக்கு தோல்வியாகாது. அஹிம்சை கொள்கையை ஸ்தாபிக்க நான் கடைபிடித்த முறைதான் தோல்வி அடைந்ததாகும். ஆகவே நான் இப்போது தோல்வி அடைந்தாலும் பிற்காலத்தில் தோன்ற போகும் உத்தமர்களும் மகான்களும் இந்த முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம். மேலும் மகாத்மா சிலர் மனத்தில் உள்ள விகல்பமான சந்தேகம் ஒன்றுக்கும் பதில் கூறியிருக்கிறார். அதாவது, மகாத்மாவின் மாசு மறுவற்ற தூய வாழ்க்கையில் சந்தேகம் கொண்ட ஒரு துராத்மா கடிதத்தின் மூலம் ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தான். அந்த கடிதத்தை மகாத்மா பிரார்த்தனை கூட்டத்தில் எல்லோருடைய முன்னிலையிலும் வெளிப்படையாக படித்துவிட்டு அதற்கு பதிலும் கூறினார். அது வருமாறு. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் சந்தேகம் கொண்ட ஒருவர் என்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையில் அவநம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நான் எப்போதும் ஸ்திரீகளுடன் நெருங்கி பழகுகிறேன் என்றும், அதனால் அவருக்கு சந்தேகமாயிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார். இவரைப் போலவே இன்னும் சிலரும் என் மீது சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு அந்தரங்கம் என்பது எதுவும் கிடையாதாகையால் இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகிறேன். 5 புலன்களையும் அடக்கி ஆண்டு வருகிறேன். நாவுக்கு ருசியான பண்டங்களை சாப்பிடுவது கிடையாது. உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு ஆகாரம் அவசியமோ அதைவிட குறைவாக சாப்பிட்டு வருகிறேன். என்னுடன் எந்த நேரமும் பெண்கள் இருந்து வருவது உண்மையே. பெண்களின் அருகிலேயே இருந்தும் பிரம்மச்சரியத்தை காப்பதுதான் உண்மை யோகியின் லட்சணம். காட்டிலேயே உள்ள ஒருவன் நான் ஜிலேபியே சாப்பிடுவது கிடையாது என்றால் அதில் ஆச்சரியம் கிடையாது. ஏனெனில் காட்டிலே ஜிலேபி கிடைக்காது. ஆகையால் கிடைக்காத ஒரு பொருளை சாப்பிடுவதில்லை என்று சொல்வது ஆச்சரியம் ஆகாது. அதே போலவே பெண்களின் மத்தியில் இருந்து கொண்டு பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றியாகும். இந்த பரீட்சையில் நான் பரிபூர்ண வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று சத்தியமாக கூறுகிறேன். ரொட்டி பேரம். தர்மாபூர் கிராமத்து ஜனங்கள் மகாத்மாவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்த வண்ணம் தோப்புக்கு வெளியே வந்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது காலை மணி 8 கூட அடிக்கவில்லை. காந்திஜி தாம் செல்ல வேண்டிய வழியை விட்டுவிட்டு அருகில் இருந்த ஒரு சிறு ரொட்டி கடையின் சமீபம் சென்றார். அந்த கடைக்காரர் காந்தி மகாத்மாவை கண்டு பயபக்தியுடன் எழுந்து நின்றார். அந்த கடையில் இருந்து ஒரு முழு ரொட்டியை மகாத்மாஜி கையில் எடுத்து அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தார். ஐயோ, மகாத்மாவுக்கு நல்ல பசி போல் இருக்கிறது, அதனாலே தான் ரொட்டியை எடுத்து சாப்பிடப் போகிறார் என்று கூறினார்கள் சுற்றி இருந்தவர்கள். காந்தி மகான் அந்த ரொட்டி கடைக்காரரை பார்த்து, இந்த ரொட்டி என்ன விலை என்று கேட்டார். அந்த கடைக்காரர் பசியோடு வந்திருக்கும் மகாத்மாவுக்கு அதை பரிசாக வழங்க விரும்பினார். அதனால் விலை கூற மறுத்துவிட்டார். மகாத்மாஜி, விலையை சொல்லும் என்று அழுத்தமாக கேட்கவே கடைக்காரர் தயங்கிக் கொண்டே ஓரணா என்று பதில் கூறினார். எல்லோருக்கும் ஓரணாவுக்குத்தான் விற்கிறீரா அல்லது எனக்கு மட்டும் குறைத்து சொல்கிறீரா என்று கேட்டார் மகாத்மா. எல்லோருக்கும் விற்கும் விலைதான் என்று பதில் கூறினார் கடைக்காரர். மகாத்மா ரொட்டியை திருப்பி திருப்பி பார்த்தார். இது ரொம்ப சின்ன ரொட்டி, ஆகையால் இதற்கு அரையணாதான் கொடுக்கலாம். தாங்கள் அதிக லாபம் வைத்து விற்கிறீர்கள். கிராமத்து ஜனங்கள் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு சக்தியற்றவர்கள் என்று கூறி ரொட்டியை கடைக்காரரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு பிரயாணத்தை தொடர்ந்தார். பாவம், ரொட்டி கடைக்காரருக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாய் போயிருக்க வேண்டும். கிராமத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற வகையில் வியாபாரம் நடக்கிறதா என்பதை சோதிப்பதற்காகவே மகாத்மா மேற்படி ரொட்டியை விலை கேட்டிருக்க வேண்டும் என்பது அன்று மாலை நடந்த பிரார்த்தனை கூட்டத்தின் போது ஊர்ஜிதமாயிற்று. அன்றைய மாலை பிரசங்கத்தில் பொதுவாக கிராமவாசிகளுக்கு உபயோகமான விஷயங்களை பற்றியே அதிகம் பேசினார். கிராமத்தை சுகாதார ரீதியாக வைத்துக் கொள்வது எப்படி, தெருக்களை கூட்டி சுத்தமாக வைத்துக் கொள்ளும் விதம், நீர்த்தேக்கங்களை பாழாக்காமல் குடித்தண்ணீராக உபயோகிக்கும் முறை முதலியவற்றை விரிவாக எடுத்துச் சொன்னார். காலையில் தாம் ஒரு கடையில் ரொட்டி விலை விசாரித்ததை பற்றி பிரஸ்தாபித்து வியாபாரிகள் அதிக லாபம் வைக்காமல் உணவுப் பொருளை ஏழை மக்களுக்கு நியாயமான விலைக்கு கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். பிறகு தம்முடைய சாதன வாழ்க்கையை குறித்து சிறிது நேரம் பேசினார். இம்மாதிரி வாழ்க்கை நடத்த ஒரு சிலரால் தான் முடியும், ஆகையால் என்னை யாரும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நவகாளி யாத்திரை நூலிலிருந்து ஒரு பகுதி. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர்.